நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
சல்மா தமிழ் இஸ்லாமிய பின்னணி கொண்ட கவிஞர், எழுத்தாளர் மற்றும் அரசியல்வாதி ஆவார். அண்மையில் ஆஸ்திரேலியா வருகை தந்திருந்த அவரை சிட்னி SBS ஒலிப்பதிவு கூடத்தில் சந்தித்து உரையாடும் நான் ரேணுகா துரைசிங்கம். வணக்கம் சல்மா அவர்களே.
வணக்கம்.
முதலில் உங்களது ஒரு நூலிலிருந்தே தொடங்கலாம். இரண்டாம் சாமங்களின் கதை, அதன் ஆங்கில மொழியாக்கம் வந்து ஆசிய படைப்புகளுக்கான புக்கர் விருதின் தேர்வு பட்டியலில் இடம்பெற்ற முதல் தமிழ் படைப்பு இல்லையா?
ஆமாம்,
அந்த சாதனை உங்களுக்கு இருக்கிறது. இந்த நூலை நீங்கள் எழுதியதன் நோக்கம் ஈடேறியதா என்று சொல்லுங்கள். அதே போன்று இஸ்லாமிய சமூகம் இதனை எப்படி எதிர்கொண்டது?
ஒரு படைப்பு எழுதப்படக்கூடிய காலத்திலேயே, பதிப்பிக்கப்படக்கூடிய காலத்திலேயே நம்ம என்ன விஷயத்தை நோக்கிய நம்ம பயணத்தை துவக்கியிருக்கோமோ அது ஈடேறும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதற்கான காலம், அந்த காலம் வர்றப்போ சில பேரால் அது எப்படி எதிர்கொள்ளப்படுது, அதை எப்படி சமூகம் அதை ஏற்றுக்க போகுது, மாற்றங்களை எப்படி நோக்கி நகரப்போகுது அப்படிங்கிறத நாம் இப்போவே கணிக்க முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் அந்த நாவல் ஒரு நல்ல ஒரு துவக்கமாகவும் உரையாடலாகவும் அமைஞ்சுது. இது ஒரு சமூகத்தினுடைய முகம், இது மறைக்கப்பட்ட ஒரு இடத்துலேருந்து வந்த ஒரு சின்ன ஒரு எதிர்ப்பு குரல். அந்த எதிர்ப்பின் வழியாக இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்குது அப்படிங்கிறத நான் சமூகத்தின் முன்னாடி வைக்கிறேன். அது இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு பகுதியும் கூட. அப்போ சொல்லாத ஒரு பகுதி அப்படிங்கிறனால நிறைய இடத்துலேருந்து ஆதரவும் எதிர்ப்பும் எனக்கு வந்தது. எதிர்ப்புக்கு பின்னணியில் யார் இருப்பாங்கன்னு நமக்கு தெரியும். காலம் காலமாக பெண்களுடைய முன்னேற்றத்தை விரும்பாத ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அது எல்லா சமூகத்துலேயும் இருக்கும். அது ஒரு இஸ்லாமிய பெண் வந்து இப்படி எழுதுறது வந்து ஒரு சரியான ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு நம்புகிறவங்க வந்து அதுக்கு எதிராக நின்னாங்க. அந்த விமர்சனங்கள் பெரிய அளவுக்கு எனக்கு பாதிப்பையும் பெரிய அளவுக்கு ஒரு மன உளைச்சலையும் கூட தந்திருக்கு. நிறைய இழப்புகளை அதுக்காக நான் சந்திச்சிருக்கேன். ஆனாலும் அது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இல்லை. நான் சொல்ல வந்த விஷயத்தை சரியாக சொன்னேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இப்போ தொடர்ந்து என்னுடைய பயணத்தை அப்படி தான் நான் கட்டமைச்சு பயணிச்சிக்கிட்டு இருக்கேன்.
உங்களது இந்த படைப்பு ஆங்கிலத்துக்கு வந்த பிறகு ஆங்கில வாசகர்கள் உங்கள் பிரதிகளை எப்படி பார்க்கிறார்கள்? ஏனென்றால் வேறுபட்ட வாசக பரப்பு இல்லையா இப்போது? அதை அந்த அனுபவத்தை சொல்லுங்கள்.
ஆங்கிலத்திலும் இந்தியாவிலும் ஒரு சில மொழிகள்லையும் வந்திருக்கு, மராட்டி போன்ற மலையாளம் போன்ற மொழிகளில். தமிழில் எழுதுகிறப்போ கிடைக்காத ஒரு வேற ஒரு விமர்சனம், அதாவது பாசிட்டிவான விமர்சனங்கள் வந்து மற்ற மொழிகளில் வர்றப்போ அது ஆதரவான ஒரு குரலாகவும் மாறிச்சு. ஏன்னா நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து பெண்களுடைய வாழ்க்கை குறித்த ஒரு உலகம் முழுக்க ஒரு விதமான ஒத்த தன்மை இருந்துக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த ஒத்த தன்மைக்குள்ளே யாரெல்லாம் அந்த கதைக்குள்ளே வந்து ஃபீல் பண்ணுறாங்களோ அந்த கதையை வாசிக்கிறப்போ, அவங்கெல்லாம் வந்து அதை ரொம்ப ப்ரைஸ் பண்ணுறதும், அதை அவங்க தங்களுடைய கதையை ஒன்றா மனசுக்குள்ளே நினச்சிக்கிறதும், அதை பகிர்ந்து அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதுமாக எனக்கு கிடைத்த ரிவ்யூஸ்லாம் வந்திருக்கு. நேரடியாக நிறைய பேர் மெயில் பண்ணியிருக்காங்க. அப்போது எனக்கு தெரிஞ்சது அந்த உலகம் முழுக்க பெண்ணுடைய மன உணர்வுகள் அப்படிங்கிறது ஒரு இது போன்ற விஷயங்களுக்காக யாராவது எழுதுவாங்களா அப்படிங்கிற ஒரு இயக்கத்தோடையும், அது அவங்களுக்கு அதே போன்ற ஒரு வாழ்க்கை முறை இருக்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிற முடிஞ்சுது. அதுக்கப்புறம்தான் நான் ஒரு சரியான விஷயத்தை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற நம்பிக்கையும் எனக்கு வந்தது.
பொதுவாகவே பெண் கவிஞர்களை பொறுத்தவரையில் அவர்களது படைப்புகள் என்றால் சுய புலம்பல்களாக இருக்கும் என்ற விமர்சனம் முன்வைக்கப்படுவது வழக்கம். அதே போல உங்களுடைய கவிதைகளும் கூட சுயசரிதை போன்று இருக்கிறது அப்படி என்பதான சில விமர்சனங்களை பார்த்திருக்கிறேன். எல்லா பெண்களுக்குமான கவிதைகளாக படைப்புகளாக உங்களது படைப்புகளை நீங்கள் பார்க்கிறீர்களா?
அதன் அப்போ நான் என்னுடைய நாவல் பற்றி சொன்னேன்ல, அதுதான். இப்போது எனக்கு வந்து ஒரு மராட்டி வாசகர்கள்டருந்து வரக்கூடிய மெயிலோ அல்லது அவங்கக்குள்ள சொல்லக்கூடிய வார்த்தைகளோ தங்களுடைய வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கறது போலவும் உணர்வது போலவும் இருக்குது. இதே போன்ற பிரச்சனைகளை நான் வந்து நான் என்னுடைய வாழ்க்கையிலையும் என்னை சுற்றி இருக்கக்கூடிய சமூகத்துலேயும் நான் பல பெண்களுடைய வாழ்க்கையும் இப்படி தான் இருக்குங்கிறத அவங்க ஷேர் பண்ணிக்கிறப்போ, இப்போ வந்து இது தனிப்பட்ட ஒரு அனுபவம், எந்த ஒரு படைப்பையுமே தனிப்பட்ட ஒரு அனுபவமாக மட்டும் நம்ம சுருக்கிட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாகுது. அப்படி இல்லை அப்படிங்கிறது தான் நான் இந்த வாசகர்களுடைய கடிதங்கள் வழியாக, அவங்க உணர்ந்த விஷயங்கள் வழியாக என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது. குறிப்பாக ஏன் இந்த பெண்களுக்கு மட்டும் இந்த போன்ற ஒரு விமர்சனம் வருது அப்படிங்கிறப்போ, இது ஆண்கள் சொல்ல வேண்டிய விஷயங்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விஷயங்கள் தொடர்ந்து அவங்க பல வருடங்களாக எழுதிக்கிட்டே இருக்காங்க. அவங்க அதெல்லாம் கடந்து அவங்களுடைய இருத்தல் சார்ந்த பல்வேறு விஷயங்கள் அனுபவங்களை அவங்கள பகிர்ந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பெண்களுக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் நிறைய எழுதவும் இல்லை. நீங்கள் அவ்வை காரைக்கால் அம்மையார்னா நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம், ஆனால் இடையில் பெரிய ஒரு இடைவெளி இருக்குது. இப்போ நம்ம திரும்ப எமர்ஜி ஆகி பெண்கள் நிறைய பேர் எழுத வர்றப்போ அவங்க இன்னும் தன்னுடைய வாழ்க்கையையும் சுய அனுபவங்களையும் இதுக்குள்ளேயே இதையே சொல்லி முடிக்காத ஒரு ஒரு நிலை இருக்குது. இப்போ இந்த விஷயங்களை மொதல் அவங்க தாங்க உணரக்கூடிய விஷயங்களை சொல்லி முடித்ததுக்கப்புறம் அவங்க அடுத்த கட்டத்தை நோக்கிய ஒரு பயணம் வந்து அவங்களுடைய இலக்கியத்தில் பாய்ச்சலாக நிகழும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நிச்சயமாக இது பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையையும் சுய அனுபவங்களையும் அந்த ஒரு விதமான துயரத்தையும் ஒரு தொடர்ந்து எழுதுறதுக்கான காரணம் தான். இதுவரை சொல்லாத ஒரு விஷயங்களை அவங்க இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இனி அதிலிருந்து அடுத்த கட்டத்தை நோக்கி பயணமாக நிகழும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.
சரி, எழுத்தாளராகவும் இலக்கிய ஆளுமையாகவும் அறியப்பட்ட நீங்கள் இப்போது ஒரு அரசியல்வாதியாகவும் இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். நிறுவப்பட்ட உண்மைகளையும் நிரந்தரமான தத்துவங்களையும் அரசியலில் கொண்டு செல்வதில் நீங்கள் எதிர்கொள்கின்ற சவால்கள் என்ன?
அதாவது அரசியல் அப்படிங்கிறது நீங்கள் பெண்களை அதிகாரத்தை நோக்கி கொண்டு செல்வது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் நம்புகிறேன். ஏன்னா பெண்களில் வந்து ஒரு குடும்பம் சார்ந்த குடும்பத்துக்குள்ளேயே உழலக்கூடியவங்களாக அதுக்கு மேலே அவங்களுக்கு வந்து வேறு எந்த ரோல் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து நம்ம பொது வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுது அதுலேருந்து முதல்ல நம்ம உடச்சிட்டு வெளியில் வர்றோம். அதுவே ஒரு பெரிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். நம்ம எப்போ இது போன்ற கற்பிதங்களை உடைச்சிட்டு இதில் பொது வாழ்க்கையிலையும் எங்களால் பங்களிப்பை செய்ய முடியும், எங்களுடைய பயணம் வந்து அதிலும் கூட இன்னும் முழுமையாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு அவங்க வெளியில் வர்றப்போ அது வந்து அதிகாரம் அப்படிங்கிறது பெண்ணுக்கு ஒரு பெரிய ஒரு பவர், அதாவது பவர் தரக்கூடிய ஒரு சக்திங்கிறது ரொம்ப முக்கியம். அதை வந்து பஞ்சாயத்தில் வல்ல நிறைய பெண்களுக்கு நமக்கு வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்குறப்போ அவங்க வந்து வீட்டுக்கு வெளியில் இன்னொரு உலகம் இருக்குது, அதனால் தங்களால் இயங்கக்கூடிய இடத்தலங்களும் இருக்குது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டு அவங்களுக்கு கூடும். அப்புறம் அதிகாரம் எப்போவுமே வந்து பெண்ணுக்கு இருக்கும் பொழுது அது இன்னும் அவங்களுக்கு அதிகமான பாதுகாப்பாகவும் மாறுது. அந்த அதிகாரம் தரக்கூடிய பாதுகாப்பை வேறு யாரும் தர முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் முதல்ல பெண்கள் வந்து வெளியில் வர்றப்போ துவங்குது தாங்க அவங்க வாழ்க்கை. ஆனால் வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து ஆண்களை விட மிகச்சிறப்பாக அவங்க தங்களுடைய பங்களிப்பை செலுத்த முடியும் மக்கள் பிரச்சனைகளில். ஏன்னா ஆணுக்கு வந்து அதிகாரம்ங்கிறது ஒரு ஒரு விதமான போதை, பெண்ணுக்கு வந்து அது ஒரு வாழ்க்கை மாதிரி கிடச்சிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு துருப்பு சீட்டு. அதை அவங்க ரொம்ப அழகாக பயன்படுத்தி சமூகத்திற்கான மாற்றங்களை கொண்டு வருவதற்காக கடுமையாக ஒர்க் பண்ணுறத நான் பல இடங்களில் பார்த்துருக்கேன். பெண்ணுக்கு அது போதையாக இல்லை, அது அதிகாரமாகவும் இருக்குது, அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒன்றாக இருக்குது, பிறருடைய வாழ்க்கையையும் மாற்றக்கூடிய பங்களிப்பை அவங்க அளவுக்கு யாரும் செய்யவும் முடியாது. அதுதான் உண்மை.
இப்போ அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு உங்களுடைய எழுத்து பணியை பற்றி பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால், இப்போ இலக்கியத்தை எடுத்துக்கொண்டால் அதை எழுதுவதற்கு படைப்பதற்கு அதுக்கு ஒரு உள்ளொடுங்கிய மனநிலை தேவை. ஆனால் அரசியல் என்று வருகிற போது ஆர்ப்பாட்டம் ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை. அந்த வகையில் உங்களை சுற்றிய சம்பவங்களையும் நிகழ்வுகளையும் ஒரு கலை கண்ணோடு நீங்கள் பார்த்து அதை உள்வாங்கி அதை எழுதக்கூடிய மனநிலை உங்களுக்கு இருக்கிறதா?
நல்ல கேள்வி. ஏன்னா அது ஒரு நான் சமீபத்தில் நியூயார்க்கில் ஒரு ரைட்டர்ஸ் ரெசிடென்சியில் இருந்தேன். அப்போது என்னோடு இருந்த ஒரு நியூயார்க் எழுத்தாளர் ஒரு சில நாட்கள் கழித்து நான் ஒரு அரசியல்வாதியும் கூட அப்படிங்கிறத சொன்னப்போ அவரால் நம்பவும் முடியலை. அவர் ரொம்ப வியப்போடு திரும்ப திரும்ப கேட்டது வந்து அது எப்படி ஒரு எழுத்தாளர் வந்து அரசியல்வாதியாகவும் இருக்க முடியும், அது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். ஏன்னா அது எழுத்தாளருக்கு இப்போ நம்ம வந்து ரெசிடென்சியில் இருக்கோம்னா அமைதியாக நம்முடைய நேரத்தை வந்து செலவிட்டு பல்வேறு அனுபவங்களை நம்ம எழுதுறதுக்கு அது ஒரு டைம் வந்து நம்ம ஒதுக்கி வர்றோம். ஆனால் அரசியலில் நம்ம எந்த நேரமும் மக்களோடு இருப்போம். சுற்றி ஒரு இறைச்சலோடு இருக்கக்கூடிய பிரைவேசி இல்லாத ஒரு பரபரப்பாக இயங்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை. இது ரெண்டுக்கும் எப்படி வந்து சரியாக வரும் அப்படின்ற ஒரு கேள்வி அவர் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருந்தார். பட் நான் அவகிட்ட சொன்னது வந்து என்னுடைய தலைவர் டிஎம்கே பொலிட்டிக்கல் லீடர் வந்து மிகப்பெரிய எழுத்தாளர். அவர் சீஃப் மினிஸ்டராக 5 முறை இருந்திருக்காரு. ஆனால் அந்த தருணத்துலேயும் அவர் எப்போதும் எழுதிட்டு இருந்திருக்காரு. அவர் எழுதாத தருணமே இல்லை. அவர் எல்லா தளங்கள்லேயும் பங்களிப்பை செலுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுபோல் வந்து நிச்சயமாக நம்ம அதுக்கான ஒரு டைமையும் மனநிலையும் உருவாக்குறதுக்கு நம்ம வாய்த்தது அப்படின்னா தொடர்ந்து எழுதலாம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது.
உங்களுடைய ஆரம்ப காலத்தை எடுத்துக்கொண்டால், பிறந்த வீட்டு வாழ்க்கையை விட நீங்கள் புகுந்த வீட்டு வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால், உங்களது ஆவண படத்தை பார்க்கிற போது அதில் ஒரு குறிப்பு வந்தது, எழுதுவதை நிறுத்தாவிட்டால் முகத்தில் அசிட் ஊற்றி விடுவேன் என்று சொல்லி உங்களுடைய கணவர் மிரட்டியதால் நீங்கள் உங்களது குழந்தையின் முகத்தை உங்கள் முகத்தில் வைத்தபடி உறங்குவீர்கள் என்று சொல்லி. அப்படி ஒரு எதிர்ப்பாக இருந்த ஒரு கணவரது மனநிலை இப்போது எப்படி இருக்கிறது? இப்போது அவர் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கிறாரா? இப்போது சூழல் உங்கள் உறவு எப்படி இருக்கிறது?
அந்த தருணம்ன்றது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி, 30 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த சொசைட்டி இன்னும் இறுக்கமாக இருக்குது. அப்புறம் அந்த சமூகத்துக்குள்ளே வந்து பெண் எழுதுறது வந்து மிகப்பெரிய ஒரு குற்றமோ அல்லது பாவமோ அப்படிங்கிற மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்குது. அப்போது ஒட்டுமொத்த சமூகமும் விமர்சனங்களை சொல்கிறப்போ அந்த விமர்சனங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டியதாக குடும்ப அமைப்பு இருக்குது. குடும்பம் இருக்குது, கணவரோ என்னுடைய மாமியாரோ என்னுடைய அம்மாவோ எல்லாருக்கும் அந்த விமர்சனங்களை எப்பொழுதுமே எதிர்கொள்ள முடியாதப்போ அந்த ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய குரலாக தான் அவங்க வந்து என் மேலே அந்த எதிர்ப்பை காட்டுறாங்க. அந்த விமர்சனத்தை தாங்கி கொள்ள முடியாமல் இது ஒரு மோசமான ஒரு விஷயத்தை நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறது போல், அது எழுத்தின் மீது எந்த ஒரு மரியாதையும் இல்லாத, பெண்ணுடைய இயக்கத்தின் மீது எந்த ஒரு சுயத்தின் மீது எந்த ஒரு விதமான அக்கறையும் இல்லாத ஒரு சமூகத்தினுடைய விமர்சனமாக தான் அதை நான் பார்த்தேன். அவர் தனிப்பட்ட முறையில் அவர் அதை பண்ணுறது காட்டினோம். அது வந்து எனக்கு பாதிக்கிறது வேணால் தனிப்பட்ட முறையில் இருக்கலாம், ஆனால் ஒட்டுமொத்த சமூகமும் தரக்கூடிய அந்த நெருக்கடி இருக்கு இல்லையா, அந்த நெருக்கடி வந்து அவர் என்கிட்ட காட்டுற தருணமாக அது இருந்தது. ஆனால் இப்போ காலப்போக்கில் எப்படி மாறியிருக்கு அப்படின்னா, அரசியல் வாழ்க்கைக்கு பின்னாடி எனக்கு கிடைத்த அந்த அதிகாரம், அப்புறம் என்னுடைய சுயம், நான் இப்போ என்னுடைய அடையாளத்தை தனித்துவமாக நிறுவனதுக்கு பிறகு இது எல்லாமே என்னுடைய எழுத்தின் வழியாக கிடைச்ச வாய்ப்புங்கிறத அவர் இப்போ புரிஞ்சுக்கிறார். எல்லாமே ஒரு எத்தனையோ பஞ்சாயத்து தலைவர்கள், எத்தனையோ அரசியல்வாதிகள் இருக்காங்க, ஆனால் அதையும் தாண்டி ஒரு எழுத்தாளராக எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த அங்கீகாரமும் உலகளாவிய கவனமும் அது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயத்த நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற புரிதல் வருது. அப்போ புரிதல் வந்ததுக்கப்புறம் தான் செஞ்சது வந்து சரியில்லை அப்படிங்கிற நிலையில் இன்றைக்கி எனக்கு ஒரு முழு ஆதரவையும் நிறைய எழுதியே எழுதுறது இல்லைன்னு கேட்குற ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்தியிருக்க அவரை. அது ரொம்ப ஆரோக்கியமான மாற்றம் அப்படின்னு நான் நம்புகிறேன்.
ஆனால் இப்போ அந்த நாட்களை எடுத்துக்கொண்டால் நீங்கள் அவ்வளவு எதிர்ப்பை சம்பாதித்து கொண்டு இலக்கிய உலகில் இயங்கி கொண்டு நீங்கள் ஒழித்து கஷ்டங்களை அனுபவித்தீர்கள் இல்லையா, இந்த குடும்பம் என்ற அந்த கட்டமைப்பை உங்களாலேயே உதறி தள்ள முடியாமல் இருந்தது?
குடும்பம் அப்படிங்கிறத வந்து அவ்வளவு எளிதாக உதறி தள்ளுறது முடியாது. காரணம் வந்து எனக்கு வந்து அப்போது முறையான கல்வி இல்லை. முதல்ல ஒரு பெண் தன்னுடைய காலில் நிற்கணும் அப்படின்னா அவள் வந்து பொருளாதார ரீதியாக தன்னை பலப்படுத்திக்கணும். அதுக்கு வந்து வாய்ப்பு எப்படி உருவாகும்னா கல்வியின் வழியாக தான் நம்ம அதை கிடைக்கும். அப்போது ஒரு கல்வியோ அதன் மூலியாக கிடைக்கக்கூடிய பொருளாதார ரீதியான பலமோ இல்லை அப்படிங்கிறப்போ யாருடைய ஆதரவு இல்லாமல் நம்ம போய் வெளி உலகத்தை தெரியாத ஒரு உலகத்தை நோக்கி எங்கே பயணிக்கிறது, யார் நம்ம பார்த்துப்பாங்கங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அப்படி போய் நம்ம சாதிக்க போகிறது என்னங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா தனியாக போய் நம்ம கஷ்டப்பட்டு என்ன பண்ண முடியுங்கிற ஒரு கேள்வி வர்றப்போ, சரி இதுக்குள்ளே இருந்து நம்ம வாழ்க்கையை எப்படி மாற்றிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை நான் எடுத்தேன். சுந்தர ராமசாமி அதை தான் சொல்வார், எழுத்தாளர். அவருக்கு வந்து என்னுடைய எழுத்துக்கள் மீது மிகப்பெரிய ஒரு மரியாதையும் அக்கறையும் இருந்தது. தொடர்ந்து நான் எழுதுறதுக்கு ஆதரவு தரக்கூடிய ஒருவராக இருந்தார். அப்போ அவர் அதான் சொன்னார் வந்து, நீங்கள் வெளியில் போயிட்டு சாதிக்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இருக்காது, உலகம் வெளி உலகம் வந்து அவ்வளவு நல்ல மனிதர்களால் ஆனதில்லை, அதனால் ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் அது. நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு உங்களுடைய படைப்புகளின் வழியாக நீங்கள் மிகப்பெரிய ஒரு பாய்ச்சலை நிகழ்த்த முடியும் அப்படின்னு தொடர்ந்து அவர் சொல்லிட்டு இருந்தார். அவர் இருந்த இடத்துலேருந்தே நான் என்னுடைய பயணத்தை நான் எப்படி வடிவமைக்கிறது, வாழ்க்கையை எப்படி மாற்றுறதுன்னு நான் இலக்கியத்தை தொடர்ந்து எழுத ஆரம்பித்தேன்.
சமூக வலைதள பெருக்கம் இப்போது மிகவும் அதிகமாக இருக்கிறது, அதனால் எழுத்தாளர்களும் பலர் உருவாகிவிட்டார்கள். நீங்கள் ஒரு பாரம்பரியமான ஒரு எழுத்துக்கூடாக வந்த இலக்கியவாதி, இப்போது இருக்கிற இலக்கிய நிலைமையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? கவிதைகள் கண்டுள்ள வளர்ச்சி என்ன? அதன் ஆளாகலம் எப்படி இருக்கிறது?
அப்போ நாங்கள் எழுத வந்த காலகட்டத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய, அதாவது பப்ளிஷ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நீங்கள் ஒரு கவிதை எழுதிட்டு யார் போடுவாங்க, அப்புறம் நிறைய சிற்றிதழ்கள் கிடையாது, அப்புறம் யாருக்காவது அனுப்ப முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு தேடல் இருக்கும். அது பப்ளிஷ் பண்ணுறதே பெரிய விஷயம். ஆனால் இன்றைக்கி வந்து நிறைய பப்ளிஷிங் ஹவுசஸ் வந்தாச்சு, நிறைய இதழ்கள் வந்தாச்சு, மின் உள்ளித நூல்கள் வந்தாச்சு, பப்ளிஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள். அப்புறம் ஃபேஸ்புக்கில் சமூக ஊடகங்களில் யார் வேணாலும் எதை வேணாலும் எழுதி அவங்களே அதை பதிப்பிச்சுக்கலாம், அந்த மாதிரியான ஒரு ஆதரவான சூழ்நிலை வந்திருக்கு. இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த பவர்ஃபுல்லான இலக்கிய கவிதை சார்ந்த ஒரு துவக்கம் வந்து இப்போது அந்த அளவுக்கு தீவிரமாக இல்லை அப்படிங்கிறது போல தான் நான் உணர்கிறேன். நிறைய பேர் எழுதுகிறாங்க, ஆனால் அப்போ அந்த காலகட்டம் 90s வந்த ஒரு தீவிரமான குரல், மிக ப்ரோக்ரெசிவான ஒரு வாய்ஸஸ் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சோ அப்படிங்கிறது போல தான் நான், ஏன்னா அதே போல் ஒரு 10 கவிஞர்கள் இப்போ ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா நிச்சயமாக அது அப்படி இல்லை. எழுதுகிறாங்களே ஒழிய அது அவ்வளவு தீவிரமாக அது இருக்கா, சிலருடைய படைப்புகளை நகல் எடுக்கிறது போல் எழுதுறது, அந்த மாதிரி விஷயங்களும் பார்க்குறோம். அந்த பெரிய கவிஞர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டவங்க கூட நிறைய நீர்த்து போன கவிதைகளை எழுந்து எழுதுகிறாங்க, அதையும் நம்ம பார்க்குறோம். வந்து இதை கவிதை ஏதோ சில வரிகளை கிறுக்கிட்டு இது கவிதைன்னு அவங்கள நம்புறது மாதிரியான விஷயங்களையும் நம்ம பார்க்குறோம். ஒரு கவிதைங்கிறது ஒரு மின்னலை போல் ஒரு தனித்த அனுபவத்தை தரக்கூடிய ஒன்றாக, ஒரு வாசிக்கிறவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பரவசத்தை தரக்கூடிய ஒன்றாக மாறணும். அது ஒரு தீயில சுடுறது போல் அதான் அந்த மாதிரியான ஒரு உணர்வுகளோடு வந்து கவிதைகள் உருவாகிறது வந்து இன்னும் இப்போ இல்லை அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். மேபி வரலாம். நிறைய பேர் இப்போ எழுதுகிறப்போ ஏதாவது இன்னும் கூட இன்னொரு நிறைய கூட்டான கவிஞர்கள் அந்த 90s வந்தது போல் முக்கியமான கவிஞர்கள் வரலாம், எழுதலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன், தீவிரமான கவிதைகளை.
சரி, இப்போது உங்களுடைய எழுத்து பணி எப்படி இருக்கிறது? அடுத்த நூல்கள் எப்போது வருகின்றன?
என்னுடைய முதல் நாவலுடைய 2வது பகுதி இப்போ நான் எழுதி முடிச்சிருக்கேன். நான் அந்த முதல் நாவலில் வந்து நிறைய குழந்தைகள் இருப்பாங்க. என்னுடைய வாசகர்கள் நிறைய பேர் அந்த புத்தகம் மற்ற மொழிகளில் வர்றப்போ அவங்க நிறைய பேர் தொடர்ந்து கேட்குறது வந்து அந்த குழந்தைகள்லாம் என்ன ஆனாங்க, அதற்கான பதிலில் தான் நான் அந்த நாவல் வந்து முன் வைக்கிது. நீங்கள் அந்த காலகட்டத்தில் அந்த வாழ்க்கை 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கைக்கும் இப்போ என்னவோ அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை வந்து எவ்வளவு சிக்கலாக இன்றைக்கி சமூகத்தோடைய பிரச்சனையில் மாறி இருக்குது அப்படிங்கிறத நான் இப்போ எழுதியிருக்கேன். அதை விட துயரார்ந்த ஒரு விஷயமாக அந்த வாழ்க்கை அவங்களுக்கு இருக்கும். இது ரொம்ப முக்கியமான ஒரு படைப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
இதேவேளை நீங்கள் அரசியல்வாதியான கதையை நாங்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறோம். நாடாளுமன்றத்துக்கு உங்களை திமுக தேர்வு செய்திருக்கிறார்கள், அந்த பணி பற்றி சொல்லுங்கள். உங்களுக்கு என்னென்ன பொறுப்புகள் இருக்கின்றன? இதனூடாக நீங்கள் சாதிக்க விரும்புவது என்ன?
பாஜகவுடைய ஆட்சியில் வந்து என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய இப்போ சட்டமன்றம், அவங்க மாநிலங்கள் எந்த மாநிலங்கள் ஆட்சியில் இருக்காங்களோ அல்லது பாராளுமன்றமாக இருக்கட்டும், இஸ்லாமியர்கள் வந்து முழுக்க முழுக்க அவருடைய பங்களிப்பு இல்லாமல் செஞ்சுருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் எனக்கு ஒரு இஸ்லாமிய பெண்ணாக, ஒரு எழுத்தாளராக, ஒரு இருக்கக்கூடிய எனக்கு வந்து இஸ்லாம் பெண் அப்படிங்கிற 2 அடையாளங்கள் எழுத்தாளர் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பை வந்து முதலமைச்சர் அவர்கள் எனக்கு, ஸ்டாலின் அவர்கள் எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கியிருக்காங்க. ஏன்னா ஒரு பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு செய்தி அதன் மூலமாக இருக்குது. தமிழ்நாடு எப்பொழுதும் வந்து ஒரு சமூக நீதி கொள்கையில் நடைபோடக்கூடிய ஒன்று. மத சிறுபான்மையினரை, இஸ்லாமியர்களை எப்பவும் பாதுகாக்கக்கூடிய ஒரு இயக்கம் அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய விதமாக அந்த செய்தி இருக்குது. அதனால் இந்த வாய்ப்பு வந்து மிக முக்கியமான ஒன்று, முக்கியமான ஒரு தருணத்தில் எனக்கு கிடச்சிருக்கு. இன்னைக்கு பாராளுமன்றத்தில் யாரும் எந்த விஷயத்தையும் பேச முடியாத ஒரு அடக்குமுறை தான் நடந்துகிட்ருக்கு. விவாதங்களை நடத்தணும் அப்படின்னாலும் விவாதிப்பதற்கு அவங்க விடுறதில்லை. அப்போது தன்னிச்சையாக ஒரு அரசாங்கத்தை அவர்கள் பல மசோதாக்களை யாருடைய ஆதரவும் தேவையில்லைன்னு சொல்லி எதிர்கட்சிகளை விவாதங்கள் இல்லாமல் நடத்தி முடிச்சுட்டு அவங்க நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு மோசமான ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கு. நிச்சயமாக என்னுடைய கட்சி, என்னுடைய தலைவர் முதலமைச்சர் என்ன நம்பி வாய்ப்பை கொடுத்துருக்காரோ அது இந்த சமூக நீதி சார்ந்து, பெண்களுடைய நலன் சார்ந்து நிச்சயமாக நான் என்னுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குரலாக என்னுடைய குரலை நான் பதிவு செய்வேன். இயன்ற வரை நான், எனக்கு எப்பொழுது வாய்ப்பு கிடைக்குதோ அந்த சமயங்களில் கட்சியினுடைய பிரதிநிதியாக என்னுடைய பணியை நான் சிறப்பாக செய்வேன் அப்படின்னு நான் நம்புகிறேன்.
திமுக ஆட்சி காலத்தில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளும் பாதுகாப்பற்ற தன்மைகளும் பெருகி கொண்டு வருவதாக செய்திகள் வாயிலாக நாங்கள் பார்க்கிறோம். ஒரு பொறுப்பு வாய்ந்த அரசாக அதன் பெண்கள் தரப்பாக நீங்கள் என்ன மாதிரியான கருத்துக்களை எடுத்து செல்கிறீர்கள், அல்லது நீங்கள் என்ன செய்யக்கூடும்?
அந்த விமர்சனங்களை நான் ஃபேக்கான ஒன்றா தான் நான் பார்க்குறேன். இந்தியாவிலேயே நீங்கள் வந்து தமிழ்நாட்டிலையும் பம்பாயிலையும் சென்னையிலையும் எந்த இடத்துலையும் பெண்கள் நான் இரவு நேரத்தில் பணி செஞ்சுட்டு வெளியில் போகிறதையும் அவங்க வேலைக்கு போகிறதையும் அவங்க வீட்டுக்கு வர்றதையும் நான் நிறைய பார்த்துருக்கேன். பெண்கள் அதை ஐடி ஒர்க் பண்ணுற பெண்கள்லாம் இதை நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்க. உண்மை அதுதான். இப்போ இந்த சமீப காலமாக ஒன்று ரெண்டு பிரச்சனைகள் எல்லா இடத்துலையும், உலகம் முழுக்க பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பாலியல் வன்கொடுமை வந்து நடக்காத நாடு கிடையாது. அது ஒட்டுமொத்த உலகத்தோட பிரச்சனை. ஒன்று ரெண்டு பெண்களுக்கு எதிராக நடக்கிறத வந்து இது வந்து பெரிய விஷயமாக மாற்றி எதிர்கட்சிகள் வந்து பேசுறது வந்து ஒரு விதத்தில் வந்து பெண்களுக்கே எதிரான ஒரு விஷயம், பெண் சமூகத்துக்கே எதிரான ஒரு விஷயம். அரசியல் செய்யணுங்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க, பெண்கள் வெளில போனாவே பாதுகாப்பு இல்லை. யாருக்கு அந்த மாதிரி நடக்குது அப்படின்னா, கொஞ்சம் பாதுகாப்பு குறைவான இடங்களில் போய் இருக்கிறப்போ பெண்கள் வந்து போகக்கூடாத நேரங்களில் போகிறப்போ, அது பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்கள் போனாவே பர்ஸை பிக் பாக்கெட் அடிச்சுட்டு போகிற ஒரு உலகம் அது. அப்போ நம்ம சேஃப்டிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறப்போ அந்த இடம் பாதுகாப்பான இடமான்றது ஆண்களும் சரி பெண்களும் சரி நேரத்தையும் பார்க்கணும், அந்த இடத்தையும் எதையும் நம்ம கணிச்சு தான் நம்ம போகணும்னு நான் நினைக்கிறேன். அதான் நம்புறேன், நான் நிறைய டிராவல் பண்ணுறதுனால நான் அதுதான் உண்மை. அப்படி தான் நம்ம வந்து நம்ம சேஃப்டியை நம்ம பாதுகாத்துக்கணும். ஆனால் நீங்கள் வந்து ஒன்று ரெண்டு அரசியல்வாதிகள் வந்து எதிர்கட்சிகள் வந்து இதை பூதாகரமான விஷயமாக மாற்றி பேசும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு பெண்களுக்கே இங்கே பாதுகாப்பு இல்லை, நம்ம பிள்ளைய எங்கேயுமே வெளியில் அனுப்பக்கூடாது, கல்வி கற்கிறதுக்கோ வேலைக்கோ அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வு இல்லாத ஒரு பின்தங்கிய கிராமத்து சூழலில் இருக்கக்கூடிய பெற்றோர் வந்து நினச்சிடக்கூடாது. அப்போ அது பெண்களுக்கு தான் மறுபடியும் திரும்ப அவங்கள வீட்டுக்குள்ளே தள்ளுறதுக்கான விஷயமா மாறிடும். இதை ரொம்ப பொறுப்புணர்வோடு அவங்க எதிர்கட்சிகள் அணுகணும்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாடை நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்திலையும் ஒப்பிட முடியாது, அதுதான் உண்மை. நீங்கள் வந்து ஸ்டாட்டிஸ்டிக் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க ஒன்று ரெண்டு குற்றங்கள் நடக்கும். ஆனால் இது மாதிரியான பொய்கள் வந்து பெண்களுக்கு வந்து திரும்ப கட்டுப்படுத்த தான் உதவுமே ஒழிய வேற எந்ததுக்கும் உதவாது.
நீண்ட நேரம் பேசிவிட்டோம். கவிஞர் சல்மாவிடம் உரையாடிவிட்டு அவரது கவிதைகளை கேட்கவில்லை என்றால் நன்றாக இருக்காது. உங்களுக்கு பிடித்த ஒரு கவிதையை எங்களுக்காக வாசித்து காட்ட முடியுமா?
என்னுடைய மிக பிரபலமான, மிகவும் விமர்சனத்துக்கு உட்பட்ட கவிதைகளில் ஒன்று இது நான் இப்போ வாசிக்க போகிறது. ஏன்னா நீங்கள் பெண்களுடைய கவிதைகளை வந்து எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, உடலை வந்து உடலை பற்றி அவள் எழுதினாலே அது வந்து ஒரு மோசமான ஒரு முன்னுதாரணமாக பார்க்குற ஒரு தருணமாக தான் இன்றைக்கு வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ அந்த நிலைமை ஓரளவுக்கு மாறி இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த கவிதை எழுதினப்போ ரொம்ப கடுமையான எதிர்ப்பு இருந்தது இந்த கவிதை. ஆனால் இது உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ மொழியில் மொழியாக்கம் செய்யப்பட்ட ஒரு கவிதையும் கூட. இரண்டாம் ஜாமத்து கதை. குழந்தைகளை பெற்றதற்கு பிந்தைய இரவுகளில் பழகிய நிர்வாணத்திற்கு இடையில் அதிருப்தியுற்று தேடுகிறாய் என் அழகின் கலங்கமின்மையை. பெருத்த உடலும் பிரசவ கோடுகள் நிரம்பிய வயிறும் ரொம்பவும் தான் அருவறுப்பூட்டுவதாய் சொல்கிறாய். இன்றும் இனியும் எப்போதும் மாறுவதில்லை எனது உடல் என்றும். நிசப்தத்தின் பள்ளத்தாக்கில் புதையண்டிருக்கும் என் குரல் தனக்குள்ளாகவே முனகிக் கொண்டிருக்கும். உண்மைதான், என் உடலைப் போலல்ல உன்னுடையது. பறைசாற்றிக் கொள்வதில், வெளிப்படையாக இருப்பதில், இதற்கு முன்னும் கூட உன் குழந்தைகள் வேறு எங்கோ யார் யாருக்கோ பிறந்திருக்கலாம். உன்னிடம் தடயங்கள் இல்லை என்பதனால் நீ பெருமை கொள்ளலாம். நான் என்ன செய்ய? என் அசிவை போலத்தான் இந்த பிரசவக்கோடுகளும் எளிதில் செப்பனிட முடிவதில்லை. வெட்டி ஒட்டிவிட இவ்வுடல் காகிதமில்லை. உன்னை காட்டிலும் மோசமான துரோகத்தினை புரிந்திருக்கிறது இயற்கை எனக்கு. உன்னிலிருந்துதானே தொடங்கிற்று எனது தோல்வியின் முதலாவது நிலை. முதல் ஜாமத்தை காட்டிலும் விபரீதமானது கனவுகள் பெருகும் இரண்டாம் ஜாமம். சுவரோவியத்தில் அமைதியாக அமர்ந்திருந்த புலி இவ்விரண்டாம் ஜாமத்தில்தான் என் தலைமாட்டில் அமர்ந்து உற்று பார்த்து கொண்டிருக்கிறது.
மிக்க நன்றி. நீண்ட நேரம் உரையாடி இருக்கிறோம். இன்னும் பல உயரங்களை நீங்கள் தொட வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். மிக்க நன்றி. உங்களது ஆஸ்திரேலிய பயணமும் வெற்றிகரமாக இடம்பெற எங்களது வாழ்த்துக்கள். வணக்கம்.
எஸ்பிஎஸ் வானொலி நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும்.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் எஸ்பிஎஸ் தமிழின் ஃபேஸ்புக்.